السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آج کل ہم دیکھتے ہیں کہ ظلم و بربریت کے جتنے نمونے یا واقعات
نام پارکروم انیدی مترم کاٹ مرانڈی تنتین اتنے سمبوغل منمادرگل مسلم انرو کورا پڑوولڈم کانا پڑگرد ایدھ مسلم اللہ ناڈگلیل اللہ کورینت بچم வெளிப்படையாக இவ்வளவு அதிகமாக முஸ்லிம் அல்லாத நாடுகளில் காணப்படுவதில்லை. இந்த சம்பவங்களுக்கு எதிராக முன்னேறிய நாடுகளில் அல்லது முஸ்லிம் அல்லாத நாடுகளில் மிகவும் ஆவேசத்துடன் குரல் எழுப்பப்படுகிறது. இந்த அநீதி அரசு பணியாளர்கள் தரப்பிலிருந்தோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு சார்பாகவோ அல்லது தனிநபர்கள் சார்பாகவோ நடந்திருந்தாலும் சரி, கடந்த நாட்களில் அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்தது, கடும் அமல் ஏற்பட்டது. ஆனால் இஸ்லாம் எத்தனை அன்பு, நேசம், சகோதரத்துவத்தை போதிக்கிறதோ அந்த அளவுக்கு இக்கால முஸ்லிம் நாடுகள் அல்லது இஸ்லாத்தின் பெயரால் அமைக்கப்பட்ட பிரிவுகள் அல்லது அமைப்புகள் தமது சுய லாபத்திற்காக அல்லது அமைதியை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாத்தின் பெயரால் அநீதியை வெளிப்படுத்துகின்றன. இஸ்லாமிய போதனைக்கு முற்றிலும் மாற்றமான முறையில் செய்கின்றன. இக்காலத்தில் இஸ்லாத்தின் பெயரால் அல்லது ஷரியத்தை நடைமுறைப்படுத்துதல் என்ற பெயரில் எண்ணற்ற தீவிரவாத இயக்கங்கள் உருவாகிவிட்டன. அவை அநீதியை வெளிப்படுத்துகின்றன. மனிதன் அதனை பார்த்து மிகவும் துயரத்துக்கு உள்ளாகின்றான். இந்த செயல்களை மனிதன்தான் செய்கின்றானா அல்லது மனித வடிவத்தில் மிருகத்தை விட கொடிய படைப்பினங்கள் செய்கின்றனவா? கடந்த நாட்களில் பாகிஸ்தானில் அநீதியின் ஒரு வடிவம் நம் முன் வந்தது. அது வெறும் அநீதி மட்டுமல்ல, மாறாக மிருகத்தனம் மற்றும் கொடூரத்தின் கொடிய உதாரணமாக இருந்தது. அதனால் மனிதனின் மெய் சிலிர்த்து போகிறது. அந்த சம்பவத்தை கேட்டு மனிதகுலம் கதறுகிறது. சிறிதளவாவது மனித தன்மை உள்ள ஒவ்வொரு மனிதனும் கதறிவிட்டான், நிம்மதி இழந்து போய்விட்டான். அத்தகைய காட்டு மிராண்டித்தனமான ஹோலி இன்றிலிருந்து 4.5 வருடம் முன்பும் லாகூரில் நமது மஸ்ஜிதிலும் விளையாடப்பட்டது. இங்குள்ள டிவி சேனல் அநேகமாக பிபிசி பாகிஸ்தானில் நடந்த அச்சம்பவத்தை குறிப்பிட்டது. அத்தகைய 5 சம்பவங்கள் கடந்த சில வருடங்களுக்குள் பாகிஸ்தானில் நடந்துள்ளது. அதில் லாகூரில் நமது மிஷனில் நடந்த சம்பவமும் குறிப்பிடப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் நமது வேதனையை, நம் மீது இழைக்கப்பட்ட அநீதியை அரசும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாகவும் கருதவில்லை, அனுதாபப்பட வேண்டிய விஷயமாகவும் கருதவில்லை. பொதுமக்களும் ஒருவேளை மோலைகளின் மீதுள்ள பயத்தினாலோ என்னவோ அனுதாபம் காட்ட வேண்டிய விஷயமாக கருதவில்லை. ஆனால் நாம் அகமதிகள், மனித நேயம் கொண்டவர்கள், மனிதகுலத்தை கஷ்டப்படுவதை கண்டால் நாம் நிம்மதி குலைந்து விடுகிறோம். இவர்களோ நமது நாட்டை சார்ந்தவர்கள். அனைவரும் ஒருவேளை முஸ்லிம் என்று அழைக்கப்படுபவர்களாக இருந்தனர். பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களில் நடந்த சம்பவங்களால் அம்மக்களுக்காக நமது உள்ளம் கருணை உணர்வால் நிரம்பியுள்ளது. அவர்களுக்காக நாம் நிம்மதி இழக்கிறோம். நான் கூறியது போன்று நாம் அனுதாபம் கொள்கிறோம். அவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதியை பார்த்து நாம் நிம்மதி இழக்க வேண்டியிருந்தது, அவ்வாறே ஆனோம். நான் ஏற்கனவே கூறியது போன்று பாகிஸ்தான்காரர்கள் என்ற முறையில் ஒரே நாட்டை சார்ந்தவர்கள், அது மட்டுமின்றி முஸ்லிம்கள். பிறகு இந்த சம்பவத்தில் மிருகத்தனத்தின் உச்சபட்ச நிலை நடந்தேறியுள்ளது. ஏனெனில் இந்த அநீதியில் பலியானவர்களின் பெரும்பாலார் அப்பாவி குழந்தைகள், 5, 6, 7 வயது குழந்தைகள், 10, 12, 13 வயது குழந்தைகள், இடையில் 5, 6 வயது குழந்தைகளும் ஷஹீதாகியுள்ளனர். அவர்களுக்கு ஒருவேளை தீவிரவாதம், தீவிரவாதமின்மை குறித்து எந்த அறிவும் கூட இருக்காது. முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் என்ன வித்தியாசம் என்று கூட தெரிந்திருக்காது. ஆனால் மிகவும் அநீதியான முறையில் அவர்களது உயிர் எடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் தனது மன்னிப்பின் போர்வையால் அணைத்துக் கொள்வானாக, அவர்களின் பெற்றோருக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் தருவானாக. இந்த குழந்தைகளை அவ்வநீதிக்கு குறியாக்கப்பட்டதன் காரணம் பாகிஸ்தானின் ராணுவத்தை இந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் பழிவாங்கியிருக்கிறார்கள். இது என்ன இஸ்லாம்? இது என்ன ஷரியத்? பாகிஸ்தான் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் கூட முஸ்லிம் அல்லாத குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீது வாளை உயர்த்துவதை கடுமையான முறையில் தடுத்திருந்தார்கள். ஒரு யஹூதி குழந்தை கொலையுண்ட போது தமது சஹாபியை யுத்த வேளையில் கண்டித்தார்கள். அந்த சஹாபி கூறினார், யா ரசூலுல்லா, அது ஒரு யஹூதி குழந்தை, தவறாக கொல்லப்பட்டு விட்டது, அதனால் என்ன? ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அது ஒரு மனிதனுடைய குற்றமற்ற அப்பாவி குழந்தை அல்லவா? இந்த தகுதிதான் மனித குலத்தின் பரிசுத்த தன்மையை நிலைநாட்டுவதற்காக ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரியிலிருந்து நமக்கு தென்படுகிறது. இது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரியாகும். இஸ்லாத்தின் பெயரால் அநீதி இழைப்பவர்களின் இந்த செயலையும் நாம் பார்த்து வருகிறோம். எவ்வாறு இருப்பினும் நான் ஏற்கனவே கூறியது போன்று, இந்த கொடூரமான அநீதியின் மீது ஒவ்வொரு மனிதனும் துக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளான். அவர் முஸ்லிமாயினும் முஸ்லிம் அல்லாதவராயினும். இங்கு இரு நாட்களுக்கு முன்பு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து முதன் முதலாக ஒரு பெண்ணை பிஷப் ஆக்கியது. அவ்விழா நடந்தபோது அதற்கு முன்பாக இந்த சம்பவத்திற்காக தனது துக்கத்தை வெளிப்படுத்தியது. ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியது. அவர்களுக்குரிய முறைப்படி துவா செய்தது. எவ்வாறு இருப்பினும் இதனை கூற காரணம், அவர்களின் மதம் எதுவாக இருப்பினும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சம்பவத்தால் துக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் முஸ்லிம் என்று அழைக்கப்படுபவர்கள் இதனை நாங்கள்தான் செய்தோம் என்று ஒன்று இரண்டல்ல, இரண்டு நான்கு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த அநீதியை இழைத்ததாகவும், தமக்கு இதில் எந்த வெட்கமும் இல்லை என்றும் மிகவும் பெருமிதத்துடன் அறிவித்தது. சிறிதளவு கண்ணியம் உள்ளவர்கள் கூட இதற்காக துக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர், பரிதாபப்பட்டனர். நான் ஏற்கனவே கூறியது போன்று, அஹ்மதிகளின் உள்ளத்தில் மனித குலத்திற்காக வேதனை மிக அதிகமாக இருக்கிறது. நாம் மனித நேயத்திற்காக எப்போதும் தயாராக இருப்பவர்கள். ஒரு சிறு சம்பவம் நடந்துவிட்டாலும் நமது உள்ளம் நிம்மதி இழந்து விடுகிறது. எனக்கு பல கடிதங்கள் வந்துள்ளன, இந்த சம்பவத்தால் நாங்கள் நாள் முழுவதும் நிம்மதி இழந்து போய்விட்டோம் என்று. இது உண்மைதான், எனது நிலையும் இதுதான். நாள் முழுவதும் அதன் தாக்கம் இருந்தது. அத்தகைய நிலை ஏற்படும் போது இந்த அநீதியாளர்கள் வேறறுக்கப்படுவதற்காக துவா வெளிப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த அநீதியாளர்கள் மற்றும் பேரிழந்தவர்களிடமிருந்து விரைவில் நாட்டை சுத்தப்படுத்துவானாக. இன்னும் சொல்வதாயின், எல்லா முஸ்லிம் நாடுகளையும் தூய்மைப்படுத்துவானாக. இந்த சம்பவத்தை பார்த்து அஹ்மதிகளின் மீது நடந்த அநீதிகளின் காயமும் நினைவூட்டப்படுகிறது. ஆனால் இந்த அப்பாவிகளுக்காகவும் கடும் கஷ்டத்தை உணர்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைகளுக்கும் தைரியத்தை தருவானாக, பொறுமையை தருவானாக, அவர்கள் மீது கருணை காட்டுவானாக, அவர்களின் பராமரிப்பவர்களாக இருந்த தாய் தந்தையரை விட்டும் அவர்கள் பறிக்கப்பட்டுள்ளனர். நான் ஏற்கனவே கூறியது போன்று, இந்த தீவிரவாதம் அநீதியின் சம்பவங்கள் கிட்டத்தட்ட முஸ்லிம் என்று கூறப்படுகின்றவர்களின் எல்லா நாடுகளின் துயரமாக ஆகிவிட்டது. இது ஒரு பாகிஸ்தானின் விவகாரம் அல்ல. ஈராக், ஷாம், லிபியா போன்ற எல்லா நாடுகளிலும் அநீதி இழைக்கப்படுகிறது. எல்லாவற்றிலும் அதிகமான அநீதிக்குரிய விஷயமாவது, இந்த எல்லா அநீதியும் இறைவன் மற்றும் அவனது ரசூலின் பெயரால் நடக்கிறது. சிரியாவில் அரசு மற்றும் சுன்னிகளுக்கிடையேயான குழப்பத்தில் 130,000 மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவற்றில் 6,600 பேர் குழந்தைகள், மூன்றில் ஒரு பங்கினர் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ISIS மூலமாக ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான பெண்கள், சிறுமிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். காரணம், அவர்கள் இம்மக்களை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார்கள் என்பதுதான். இன்னும் பல வழிமுறை மூலம் அநீதி மற்றும் மரணங்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகம். இந்த அனைத்தையும் பார்த்து இஸ்லாத்தின் உண்மையை புரிந்த ஒருவரின் மூளை தடுமாற ஆரம்பித்து விடுகிறது. இஸ்லாத்தின் பெயரால் என்ன நடக்கிறது என்று இதனை பார்த்து மனிதன் நிம்மதி இழந்து விடுகிறான். எந்த இஸ்லாமிய போதையின்படி இதெல்லாம் நடக்கிறது என்று. இவை அனைத்தும் இறைவன் பெயரால் நடக்கிற செயல்களா? அவனோ அளவற்ற அருளாளன், மிகவும் பரிவு காட்டுபவன், நிகரற்ற அன்புடையவன். அவன் எத்துணை தயை காட்டுபவன் என்றால் அதனை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த ரசூலின் பெயரால் இந்த அநீதிகள் நடக்கின்றன. அவரை அல்லா தாலா ரஹமத்துலில் ஆலமீன் என்று கூறியுள்ளான். எத்தகைய ஷரியத்தின் பெயரால் இந்த அநீதி நடக்கிறது? அதில் அல்லா தாலா எதிரிகளிடம் கூட நீதி நேர்மையை பற்றி பிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளான். அல்லா தாலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த் வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனான கவ்மின் அலா அல்லா தாதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுக்காக உறுதியாக கண்காணித்தவாறு நீதிக்கு ஆதரவாக சாட்சியாளராக இருங்கள். ஏதாவது ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள பகைமை உங்களை நீதியுடன் நடக்காதவாறு தூண்ட வேண்டாம். நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். அதுவே தக்வாவுக்கு, இறை அச்சத்திற்கு மிகவும் நெருங்கியதாகும். அல்லாஹுக்கு பயப்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். இங்கு அல்லா தாலா ஒரு நம்பிக்கையாளருக்கு நீதியின் தரத்தை உயர்வானதாக ஆக்கியுள்ளான். இது இல்லையெனில் ஈமான் இல்லை. எந்த சமுதாயத்தின் பகைமையும் நீதியின் தகுதியை விட்டு இறங்குவதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். நீதியின் அத்தகைய போதனையை நடைமுறைப்படுத்துங்கள். அதன் மூலம் இஸ்லாத்தின் அழகிய போதனை உலகின் முன் வெளிப்படட்டும். உங்கள் நன்மை நீதியின் முன்மாதிரி இஸ்லாத்தின் அழகிய போதனைக்கு சாட்சியாக இருக்கட்டும். எவரது விரலும் இஸ்லாத்தின் போதனையின் மீது உயர்த்தப்பட வேண்டாம். அந்தோ முஸ்லிம் என்று கூறப்படுபவர்கள் தங்களை ஆய்வு செய்யட்டும். அவர்களின் செயல் முன்மாதிரி முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாமிய போதையின் பக்கம் ஈர்க்கிறதா? இம்மக்களின் செயல்களோ அதனை சார்ந்தவர்களை கூட தூரப்போக செய்து விடுகிறது. எந்த குழந்தைகள் தமது உறவினர்களை அநீதி மற்றும் கொடூரத்துக்கு இலக்காக்கப்படுவதை பார்த்தார்களோ அவர்கள் இவர்களை முஸ்லிம் என்று கருதுவார்களா? அப்படி கருதினால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும், இதுதான் இஸ்லாமா? இதனையா நாம் ஏற்க வேண்டும் என்று. இவர்கள் வெளிப்படையாக அப்பாவிகளை கொலை மட்டும் செய்யவில்லை, மாறாக வருங்கால சந்ததிகளையும் நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றனர். இஸ்லாத்தை விட்டும் தூர விலக்கிக் கொண்டு போகின்றனர். அந்தோ முஸ்லிம் அறிஞர்கள் என்று தம்மை கூறுபவர்கள் ஜிஹாது மற்றும் தமது பிரிவினைவாதத்தின் பெயரால் இந்த வன்முறை கும்பல்களை உருவாக்கிவிட்டனர். தமது கிப்லாவை சரிசெய்து நமது சந்ததிகளை உண்மையான இஸ்லாத்திற்கு கொண்டு வருபவர் ஆக்குங்கள். அந்த வன்முறை கும்பலின் பிரிவினைவாதத்திற்கு எதிராக உண்மையான இஸ்லாமிய போதனை என்ற ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். காலத்தின் இமாமின் பேச்சை கேட்டு உண்மையான இஸ்லாத்தின்படி தாமும் நடந்து மற்றவர்களையும் நடக்க செய்யும் போதுதான் இது நடக்கும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பர் இந்த மௌலவிகளை சிறிதின் பக்கம் கவனமூட்டியவாறு ஒரு இடத்தில் கூறினார்கள், இஸ்லாத்தின் மௌலவிகள் அனைவரும் ஒருமித்து ஒரு விஷயத்தின் பக்கம் அழுத்தம் கொடுங்கள். காட்டும் பிராண்டிகளாக இருக்கின்ற முஸ்லிம்களின் உள்ளத்தில் உள்ள தவறுகளை அகற்றுங்கள். அதாவது வன்முறை மற்றும் தவறான ஜிஹாது பற்றிய கற்பனையை அகற்றிவிடுங்கள். இதனால் சந்தேகமில்லாமல் இந்த சமுதாயத்தின் மீது நன்மை செய்தவர்களாவீர்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தின் சிறப்புகளும் அழகும் மக்களுக்கு தென்படத் தொடங்கும். இஸ்லாத்தின் மீது எதிரிகளுக்கு இருக்கிற தவறான கருத்துகள் அதனால் விலகத் தொடங்கும். இதுவே இஸ்லாத்தின் அழகிய போதனையை பரப்ப வேண்டி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு இருந்த வேதனையாகும். அதனால் அஹ்மதி அல்லாத ஆலிம்களிடம் இவ்வாறு முறையிட்டார்கள், இறைவனுக்காக இந்த தீவிரவாதத்தை அதன் போதனைகளை மனதை விட்டு அகற்றுங்கள். அன்பு நேசத்தின் போதனையை நடைமுறைப்படுத்துங்கள். ஆனால் இந்த பேச்சை கேட்பதற்கு எப்போது இந்த பெயர் தாங்கி மௌலவிமார்கள் தயாராக இருந்தனர்? அவர்களின் நோக்கமெல்லாம் இஸ்லாமிய போதனையின் பரிசுத்த தன்மையை நிலைநாட்டுவதற்கு பதில் அரசியல் மற்றும் சுயலாபம் பெறுதல் என்றாகிவிட்டது. நான் பார்த்தவரை இந்த சம்பவத்தில் ஆலிம்கள் தரப்பிலிருந்து கோபமோ வருத்தமோ கூட வெளிப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை இன்று ஜும்மாவில் சிலர் செய்திருக்கலாம். அல்லாஹ்வின் இந்த கட்டளையை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். வத்தக்குல்லாஹ், அல்லாஹுக்கு பயப்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை எப்போதும் நன்கறிகின்றான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விவகாரத்தையும் வெறுமே தெரிந்து மட்டும் வைத்திருப்பதில்லை, மாறாக மனிதனது ஒவ்வொரு செயலையும் பேற்றையும் தீர்மானிக்கின்றான். அநீதி இழைப்பவர்கள் நிச்சயமாக தமது செயலின் தீய முடிவை சந்திப்பார்கள். ஆகவே உலகம் மற்றும் நன்முடிவை பெற வேண்டுமெனில் அல்லாஹுடைய கட்டளையை முன்னிறுத்துங்கள். எதிரிகளிடம் கூட நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். கலிமா கூறுபவரை பற்றி இறைவன் கூறுகின்றான், ரோமாவ் பைனஹும், தமக்கிடையே கருணையுடன் நடந்து கொள்வார்கள். ஆனால் ரோமாவ் பைனஹும் மிகவும் தூரமான விஷயம். இவர்கள் தமக்குள்ளேயே கூட எதிரிகளை விட மோசமாக நடந்து கொள்கின்றனர். இதன் காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் பேர் ஒரு நாட்டில் கொல்லப்பட்டுள்ளனர். இவை அனைத்தும் தமக்குள்ளேயே இழைக்கப்பட்ட அநீதி அல்லவா? பள்ளிக்கூட குழந்தைகளை கொன்றனர், ஷஹீதாக்கினர். இது அநீதியின் இறுதி கட்டமாகும். அவர்கள் இழைத்த அநீதி அல்லது அவர்கள் இழைத்துக் கொண்டிருப்பதனால் இவர்கள் பிடிக்கப்படாமல் போய்விடுவார்களா என்ன? இல்லை, ஒருபோதும் நடக்காது. அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு நம்பிக்கையாளரை வேண்டுமென்றே ஒருவர் கொலை செய்தால் அவரது கூலி நரகமாகும். அதில் அவர் மிக நீண்ட காலம் இருப்பார். அல்லாஹ் அவர் மீது கோபம் கொண்டான், அவரை சபித்தான். அவருக்காக அவன் மிக பெரும் தண்டனையை தயார் செய்து வைத்துள்ளான். பிறகு அதற்கு அடுத்து கூறுகின்றான், வலா தகூலு லிமன் அல்கா இலைக்கும் அஸ்ஸலாம லஸ்த மோமினன், ஒருவர் உங்களுக்கு சலாம் கூறினால் நீர் மோமின் அல்ல என்று கூறாதீர்கள். ஆகவே சகோதரத்துவத்தின் ஒரு புனிதத்தன்மையை இஸ்லாம் நிலைநாட்டியது. அந்த புனிதத்தன்மையை ஒருவர் சிறுகுலைப்பாரெனில், கலிமா சொல்பவரை கொலை செய்வாரெனில், பிறகு நிச்சயமாக நரகமே அவரது தங்குமிடமாகும். அல்லா தாலா கூறுகின்றான், அவர் அல்லா தாலாவின் சாபத்தின் கீழ் இருக்கிறார், எப்போதும் இருப்பார். ஒருவர் தற்கொலை தாக்குதல் நடத்தி அல்லது சண்டையில் கொல்லப்பட்டு நாம் மரணித்து இறைவனின் திருப்தியை பெறப்போகிறோம் என்று கருதுவார் என்றால் அது அவர்களது ஆலிம்கள் தந்த தவறான விளக்கமாகும். அல்லாஹ் தஆலா தெளிவாக குறிவிட்டான், நம்பிக்கையாளரை கொல்வதால் இறைவனின் திருப்தியை அல்ல, இறைவனது சாபத்திற்கு தான் காரணமாக இருப்பார். எப்போதும் அவரது தங்குமிடம் நரகமாகும். நம்பிக்கையாளர் ஆவதற்காக ஒருவர் உங்களிடம் சலாம் என்ற சமாதானத்தின் தூதை அனுப்பினால் பிறகு அவரை கொலை செய்ய உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இப்போது கூறுங்கள், இந்த அப்பாவி குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் சமூகத்தின் மிகச்சிறந்த அங்கமாவதற்காக, நாட்டின் பயனுள்ள அங்கமாவதற்காக, சமாதானத்தை பரப்புவதற்காக, அறிவை பெறுவதற்காக கல்வி கற்கின்றனர். அதற்காகவே பள்ளிக்கூடங்களுக்கு வந்திருப்பார்கள். இந்த பெயர் தாங்கி ஆலிம்களின் பேச்சை கேட்டு வியப்புதான் ஏற்படுகிறது. இந்த இஸ்லாமிய போதனைகள் இருந்தும் தீவிரவாத போதனை செய்கின்றனர். இந்த பேச்சை கேட்டுதான் குறைமதி படைத்த அறிவினர்கள் தாக்கத்திற்கு உள்ளாகின்றனர். பிறகு இந்த செயல்களை செய்கின்றனர். அதில் மிருகத்தனம் தவிர வேறு எதுவும் நிரூபணமாவதில்லை. அதன் முடிவே நரகம் என்று இறைவன் கூறிவிட்டான். ஆனால் ஒருவேளையும் மக்கள் நரகத்தை கட்டுக்கது என்று கருதிவிட்டனர் போலும், அல்லது இறைவனது வார்த்தைகளின் மீது ஈமான் இல்லை, அல்லாஹ் தஆலாவின் இந்த எச்சரிக்கைகள் இருந்தும் எந்த தாக்கமும் இல்லை, ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி கொண்டே போகின்றனர். மறுமையின் மீது முழுமையான நிச்சய உறுதி இல்லையெனில் பிறகு இறைவன் உலகில் இவர்களது நிலை என்னாகும் என்றும் கூறிவிட்டான். நீங்கள் சகோதரர்களுக்கிடையே உள்ள பரிசுத்த தன்மையை அழித்தீர்கள், பிறகு இவ்வுலகிலும் கூட உங்கள் ஆற்றல் முடிந்து போய்விடும். உலக பயன்களையும் கூட நீங்கள் பெற முடியாது. எந்த உலகத்திற்காக நீங்கள் இதையெல்லாம் செய்கிறீர்களோ அதுவும் கூட உங்களுக்கு கிடைக்காது. வாத்தியோ உல்லாஹ ரசூலஹு வலா தனாசௌ வதஃஷலு வதஸஹப ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனது ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் தைரியமடைந்து விடுவீர்கள், உங்களை பற்றிய பயம் போய்விடும். பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். ஆகவே அல்லா தாலா உடைய இந்த வார்த்தையை பார்த்துவிட்டு இக்கால முஸ்லிம்களின் நிலையை பார்க்கும்போது நூற்றுக்கு நூறு அது நிறைவேறி இருப்பதை பார்க்க முடிகிறது. முஸ்லிம்களின் ஆற்றல் தீர்ந்து போய்விட்டது. இந்த சண்டைகளின் காரணத்தால், எண்ணற்ற தீவிரவாத கும்பல்களின் காரணத்தால் பெரும்பாலான நாடுகள் யுத்தகலமாக மாறியுள்ளன. மேற்கத்திய ஆற்றல்களுக்கு முன்னாலேயே இம்மக்கள் கை நீட்டுகின்றனர். நிச்சயமாக இவர்களால் உருவாக்கப்பட்ட முஸ்லிம் அமைப்புக்கு எந்த மதிப்பும் இல்லை, ஒருவருக்கொருவர் கருத்தொற்றுமையும் இல்லை. அத்தகைய நாடுகளில் அமைதி சமாதானமும் நிலைபெறவில்லை. முஸ்லிம் அல்லாத நாடுகளில் இவர்களுக்கு மரியாதையும் இல்லை. இவர்களின் கட்டுப்பாடு பெரிய சக்திகளின் கையில் உள்ளது. இந்த முஸ்லிம் நாடுகளின் தலைவர் அல்லது பிரதமர் எந்த அளவுக்கு எனில் ராணுவ தளபதிகள் கூட மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து இங்குள்ள தலைவர்கள் அல்லது பிரதமர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் அல்லது இவர்களை சந்தோஷப்படுத்துகின்றனர். பிறகு இந்த தலைவர்கள் சிறிது ஆதரவு தெரிவித்தாலும் நமக்கு உலக செல்வங்கள் அனைத்தும் கிடைத்துவிட்டன என்று கருதுகின்றனர். ஆனால் இறைவனை பற்றிய நம்பிக்கையோ வெறுமையாக உள்ளது. அதனை அவர்கள் விட்டுவிட்டு உலகவாதிகளின் முன் குனிந்துள்ளார்கள். அவர்களை தமது நிலைப்பாட்டிற்கு காரணமானவர்களாக இவர்கள் கருதுகின்றனர். ஆகவே முஸ்லிம் என்று அழைக்கப்படுபவர்களின் நாடுகளை அழிவின் பக்கம் அழைத்துச் செல்கின்ற எந்தெந்த விஷயங்களைத்தான் கூறுவது? ஒரு அநீதி நடக்கிறது, சில நாட்கள் அதன் தாக்கம் இருக்கிறது, கூச்சலிடுகின்றனர். பிறகு அந்த அநீதியாளர்களின் கையிலேயே பெரும்பாலார் கைப்பாவையாகி விடுகின்றனர். பொதுமக்களும் அப்படியே. எதுவரை இறைவனின் வார்த்தையை நம்ப மாட்டார்களோ, எதுவரை எதிரிகளிடம் கூட தமது தகுதியை நிலைநாட்ட மாட்டார்களோ, எதுவரை சலாம் சொல்கிற ஒருவருக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டார்களோ, எதுவரை தமது சகோதரத்துவத்தின் தகுதியை நிலைநாட்ட மாட்டார்களோ, எதுவரை அரசு குடிமக்களை கவனத்தில் கொள்ளாதோ, எதுவரை குடிமக்கள் அரசுக்கு கட்டுப்பட மாட்டார்களோ, எதுவரை இறைவன் மீது அச்சம் உள்ளத்தில் உருவாகாதோ, அதுவரை இத்தகைய அநீதியான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்தோ நமது லீடர்கள் மற்றும் உலமா என்று அழைக்கப்படுபவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இவ்விஷயம் புரிய வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தின் கஷ்டம் நம்மையும் கஷ்டத்தில் ஆழ்த்துகிறது. காரணம், நமது அன்பு ரசூலுடன் தம்மை தொடர்புபடுத்துபவர்கள் இவர்கள். இக்காலத்தின் இமாம் அவர்கள் தமது எஜமானரும் வழிகாட்டி மாணவருடன் தொடர்புபடுத்துபவர்களின் மீது அன்பு காட்டும் வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். மனமே, இம்மக்களை கவனத்தில் கொள். இவர்களை அனுதாபத்துடன் கவனி. ஏனெனில் என்ன இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் என்று வாதிப்பவர்கள் இவர்கள் என்று நம்மிடம் அன்னார் கூறியுள்ளார்கள். நம்முடன் அவர்கள் அநீதி அளிக்கின்றார்கள் என்றாலும் நாம் அவர்களை பழிவாங்குவதில்லை. இறைவன் இவர்களின் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக, இந்த உண்மையை உணரச் செய்வானாக. முஸ்லிம் உம்மத்திற்காக உண்மையான அனுதாபம், நலம் நாடுதல் அகமதிகளின் உள்ளத்தில் தான் இருக்கிறது. அனுதாபம் நலம் நாடலின் உணர்வு நான் ஏற்கனவே கூறியது போன்று நமக்குள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் தான் உருவாக்கினார்கள். அன்னார் இஸ்லாமிய போதனைக்கு ஏற்ப தமது அனுதாப உணர்வை நம்மவர் அந்நியர் அனைவரிடம் ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தினார்கள். அன்னார் கூறினார்கள், நம்பிக்கையாளர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்காக மென்மையுடன் கருணையுடன் நடக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. அதனை எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள். பிறகு கூறினார்கள், அவர் எந்த அளவுக்கு இவ்விஷயங்களை பொருட்படுத்துகிறார், எந்த அளவுக்கு தமது சகோதரர்களிடம் அனுதாபம் காட்டுகிறார் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். பிறகு கூறினார்கள், எல்லா நபிமார்களின் தோற்றத்தின் நோக்கம் ஒட்டுமொத்த அளவில் இதுவே, இறைவன் மீது உண்மையான அன்பை நிலைநாட்டுதல், மனிதகுலத்தின் மீதும் சிறப்பான நேசம் காட்டுவதிலும் அவர்களின் உரிமையை நிலைநாட்டுவதிலும் ஒரு சிறப்பான தகுதியை நிலைநாட்டுதல். எதுவரை இவ்விஷயமெல்லாம் இல்லையோ அதுவரை அனைத்து விவகாரங்களும் வெறும் சம்பிரதாயமாகவே இருக்கும். பிறகு கூறினார்கள், அவனது அடியார்கள் மீது கருணை காட்டுங்கள், அவர்கள் மீது நாவு கை அல்லது வேறு ஏதாவது செயல் மூலம் அநீதி இழைக்காதீர்கள். படைப்பினங்களின் நலனிற்காக முயற்சி செய்து கொண்டிருங்கள். எவர் மீதும் பெருமை காட்டாதீர்கள், அவர் உங்கள் கீழ் இருந்தாலும் சரியே. எவரையும் ஏசாதீர்கள், அவர் உங்களை ஏசினாலும் சரியே. எளிமை, சகிப்புத்தன்மை, நல்லெண்ணத்துடன் படைப்பினங்களின் மீது அனுதாபம் காட்டுபவராகுங்கள். அதன் மூலம் நீங்கள் ஒப்புக்கொள்ளப்படுவீர்கள். கூறினார்கள், இறைவன் உங்களிடம் என்ன விரும்புகின்றான்? நீங்கள் மனிதகுலத்தின் எல்லார் மீதும் நீதியுடன் நடக்க வேண்டும். அதனை விட அதிகமானது எதுவெனில், உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதவருக்கும் நன்மை செய்யுங்கள். பிறகு அதனை விட அதிகமாக இறைவனது படைப்பினங்களின் மீது அவர்களது சொந்த உறவினர் போன்று உண்மையான அனுதாபம் காட்டுங்கள். அதாவது தாய்மார்கள் தமது குழந்தைகளிடம் அன்பு காட்டுவது போன்று. கூறினார்கள், நன்மையின் கடைசி தகுதியாவது தாயை போன்ற அனுதாபம் காட்டுதல். ஆக நாம் அனுதாபத்தின் அத்தகைய தகுதியை பெறுவோமாக, அத்தகைய போதனையை நடைமுறைப்படுத்துவோமாக. அப்போதுதான் மனிதன் பிறரது வேதனையை உணர முடியும். மனித குலத்திற்காக அத்தகைய உணர்வை நம்மில் பெரும்பாலார் அல்லாஹின் அருளால் கொண்டுள்ளோம். ஓர் அஹ்மதி அத்தகைய உணர்வுள்ளவராக இருக்கவும் வேண்டும். ஒரு சாதாரண மனிதனுக்காக அத்தகைய உணர்வு இருக்க வேண்டும் என்றால் பிறகு முஸ்லிம்களுக்காக அதனை விட அதிகமாக உணர்வு இருக்க வேண்டும். எந்த முஸ்லிமின் மீது ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் அதனை நமது உள்ளத்தில் உணர்கிறோம். அந்த அநீதி பாகிஸ்தானில் நடந்துள்ளது. நிச்சயமாக இது மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அநீதி முஸ்லிம் உலகில் எவர் புறமிருந்து நடந்தாலும் அது நமக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாகும். இறைவன் இந்த அநீதிகளை அகற்றுவதற்காக தனது வாக்குறுதிக்கு ஏற்ப வாக்களிக்கப்பட்ட மசீஹை அனுப்பியுள்ளான் என்று நாம் உலகை கூவி கூவி அழைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த கஷ்டத்தின் உணர்வு நமக்கு இன்னும் அதிகமாகிவிடுகிறது. அவர் இந்த சண்டைகளை களைந்து அன்பு நேசத்தை பரப்பக்கூடியவராக இருந்தார். அவரது பேச்சை கேளுங்கள். அதன் மூலம் இஸ்லாத்தின் தூய போதனையை உலகம் மேற்கொள்ள முடியும். ஆனால் இந்த அழைப்பிற்கு பிறகும் உலமா என்று கூறப்படுவோர் எல்லோரினும் அதிகமாக தமது எதிர்ப்பில் முன்னேறி கொண்டிருக்கின்றனர். நீதி அனுதாபத்தின் தனித்தன்மை தீர்ந்து போய்விடும் நிலை ஏற்படும் பொழுது அதன் விளைவாக எல்லா சமுதாயத்திலும் குழப்பமே தென்படுகிறது. அப்பாவிகளின் இரத்தம் சிந்தப்படுகிறது. இதுவே நடக்கிறது. அந்தோ பரிதாபம், முஸ்லிம் உலமா என்று அழைக்கப்படுவோர் இதனை புரிய வேண்டும். முஸ்லிம் உம்மத்தை பிளவுபடுத்தி அழிப்பதற்கு பதில் இஸ்லாத்தின் அமைதி, அன்பு, நேசத்தின் போதனையை முஸ்லிம்களுக்குள் ஊன்றிவிடுங்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியது போன்று, முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து கூட இஸ்லாம் நவூஸ் பில்லா வன்முறையை விரும்பும் வாளின் மார்க்கம் என்ற தாக்கத்தை அகற்றிவிடுங்கள். இவர்களுக்கு அல்லாஹ் அறிவை தருவானாக. பாகிஸ்தானுக்காகவும் முஸ்லிம் உம்மத்திற்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுவானாக. அரசுகளும் மக்களும் உண்மையான இஸ்லாமிய கண்ணியத்தை கண்டறிபவர்களாவார்களாக. அல்லாஹ் தஆலா நமக்கும் இதன் உயர் முன்மாதிரி காட்டும் வாய்ப்பை தருவானாக. சிரியா, ஈராக், லிபியா போன்ற நாடுகளில் நிலவும் சூழ்நிலை காரணமாக அஹ்மதிகள் அந்நாட்டின் பிரஜை என்ற முறையிலும் அஹ்மதியாக இருப்பதாலும் கஷ்டத்தில் இருக்கின்றனர். அவர்களுக்காக குறிப்பாக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களை சிரமங்களில் இருந்து விடுவிப்பானாக. சிலர் மிகவும் கஷ்டமான நிலையில் வெட்ட வெளியில் உள்ளனர். இரு பிரிவும் அஹ்மதிகளுக்கு எதிர்ப்பாக உள்ளது. அப்பகுதிகளில் எந்த உதவியும் கூட சென்று சேர முடியாது. அல்லாஹ்தான் அருளும் கருணையும் காட்ட வேண்டும். விரைவில் அம்மக்களை அக்கஷ்டங்களின் நாள்களில் இருந்து விடுவிப்பானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஜனாசா காயம் தொழுவிப்பேன். ஒரு ஜனாசா நமது ஷஹீதான சகோதரர் முபாரக் அகமது பாஜ்வா, இவர் அமீர் அகமது பாஜ்வா சாஹிபுடைய மகன், கத்வாலை சார்ந்தவர். இவர் ஷஹீதாக்கப்பட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரை அடையாளம் தெரியாத சிலர் 26 அக்டோபர் 2009 அவரது தங்குமிடத்திலிருந்து கடத்தி சென்று விட்டனர். இதுவரை அவரை பற்றி எதுவும் தெரியாமல் இருந்தது. சில நாட்களுக்கு முன் கைது செய்யப்பட்ட சில வன்முறையாளர்கள் கத்வாலை சார்ந்த முபாரக் பாஜ்வாவை நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர் என்று உறுதி செய்து கொன்று மெம்பர்னானா என்ற குஜராத்தில் உள்ள ஓர் இடத்தில் குழி தோண்டி புதைத்து விட்டோம் என்று கூறினர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போது அவர்கள் ஃபத்வா வழங்குபவர்களாகவும் ஆகிவிட்டனர். முபாரக் அஹமது சாஹிபுடைய குடும்பத்தில் இவரது தாதா பீர் முகமது சாப் மூலம் அஹமதியத் விதைக்கப்பட்டது. அவருக்கு ஜமாத் மீது நல்ல பிடிப்பு இருந்தது. மார்க்க பெற்றுள்ளவராக இருந்தார். ஷஹீத் மர்ஹூம் பிறப்பு அஹமதி. ஷஹீத் மர்ஹூம் 1953 பிறந்தார். அவர் வேளாண்மை துறையில் பட்டப்படிப்பு படித்தார். ஷஹீத் மர்ஹூம் மிகவும் ஈமான் உள்ளவர், நல்ல உள்ளம் படைத்தவர், நல்ல வாழ்க்கை இனிய சுபாவம் உள்ளவர். இவரது தந்தை மற்றும் இவரது சகோதரர் ரஷீத் அகமது பாஜ்வா சாப் இருவருமே ஒருவருக்கு பின் ஒருவர் கத்வாலி ஜமாத்தின் தலைவராகவும் இருந்தனர். மகன் ஜூர் அகமது இப்போது காயத் மஜ்லிஸாக வாய்ப்பு பெற்றுள்ளார். இவரது மனைவி ஷாஹித் பேகம் சாஹிபா தவிர 4 மகன்கள் ஜஹூர் அகமது, மன்சூர் அகமது, நசீர் அகமது, ரத்தீக் அகமது ஆவார்கள். அதுபோன்று இவருக்கு 2 சகோதரர்களும் இருக்கின்றார்கள். நடந்த சம்பவம் இன்னும் சற்று கூடுதலாக இவ்வாறு வருகிறது. முபாரக் அகமது பாஜ்வா சாஹிப் அவரது ஜமாத் அல்லாத பணியாளர் சிக்கந்தர் மஹமூத் அவரது வயது 14. 26 அக்டோபர் 2009 அன்று இரவு இருவரையும் கடத்தினர். அதாவது 5 வருடம் முன்பு அவர்களது தங்குமிடத்திலிருந்து கடத்தப்பட்டனர். கடத்தல்காரர்கள் 2 கார்களில் வந்தனர். சில நாட்களுக்கு பிறகு பணியாளை ஒரு மொபைல் போன் கொடுத்து விட்டுவிட்டார்கள். போலீஸ் மொபைல் மூலம் தொடர்பு கொண்டது. 2 கோடி ரூபாய் ஈட்டுத் தொகை கேட்டனர். பிறகு குறைத்து 10 லட்சத்துக்கு வந்தனர். கடத்தல்காரர்களின் நிபந்தனையாவது ஹார்ட் அல்லது பராஸ் பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக இருந்தது. பிறகு அவர்களுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. போலீசும் செல்ல முடியவில்லை. இப்போது டோபாடேசி மாவட்ட அமீர் தகவல் தெரிவித்தார். மாவட்ட டிபிஓ கடத்தப்பட்டவரின் சகோதரர் அசீத் அகமது பாஜ்வா சாஹிப்பை அழைத்து குஜராத் டிபிஓ இடம் உமது சகோதரர் பற்றிய சில தகவல்கள் உள்ளன, அவரை சந்தியுங்கள் என்றார். அவர் அங்கு சென்று குஜராத் டிபிஓவை சந்தித்தார். குஜராத் டிபிஓ சொன்னார், பாகிஸ்தானின் தஹ்ரீகே தாலிபானின் அப்சல் படை என்ற பிரிவின், இவர்களும் பல பிரிவுகளாக உள்ளனர், அந்த அப்சல் படை பிரிவில் உள்ள சில நபர்கள் பிடிக்கப்பட்டுள்ளனர். அதில் வாஜித் என்ற பெயருடைய மனிதர் முபாரக் அகமது பாஜ்வா சாஹிபை கடத்திய பிறகு கத்தியால் அறுத்து உடலை ஒரு பள்ளத்தில் புதைத்து விட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அசீஸ் அகமது பாஜ்வா சாஹிப் மற்றும் பிற நபர்கள் சென்று வாஜித் என்ற பெயருள்ள மனிதரை சந்தித்து கேட்டபோது கொன்றதை உண்மைப்படுத்தினார். உள்ளூர் ஆட்கள் உடன் இருந்தார்களா என்று கேட்டபோது அகமது என்ற பெயருடைய ஒருவர் இருந்தார் என்றும், அவர்தான் முபாரக் அகமது பாஜ்வா சாஹிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசியதாக கூறினார் என்றார். இவர் முதலில் கிறிஸ்தவராக இருந்து முஸ்லீமாகி தஹ்ரீகே தாலிபான் இயக்கத்தில் சேர்ந்தவர். இவரது தந்தை பாஜ்வா குடும்பத்தில் வேலை செய்தார். பிறகு அவர் கூறினார், பிறகு நாங்கள் அவரை கடத்தினோம். கோட்டிக்காவோ பள்ளிவாசலில் நிலவரையில் இவரை அடைத்து வைத்தோம். பிறகு ஒரு நாள் அவரை இஷா தொழுகைக்கு பிறகு முன்னர் கூறப்பட்டது போன்று கழுத்தில் கத்தியை வைத்து பிறகு துண்டு துண்டாக்கி ஒரு பள்ளத்தில் புதைத்து விட்டனர். போலீஸ் அந்த நபரிடம், ஏன் அவ்வாறு செய்தீர்கள்? அவர் கூறினார், இது எங்கள் கமாண்டரின் கட்டளையாகும். அவர் ரசூலை இழிவுபடுத்தியுள்ளார், அவரை கொல்லுங்கள் என்று கட்டளையிடப்பட்டது. அவரது கட்டளையை ஏற்பது எங்களுக்கு அவசியமானதாக இருந்தது. இதுவே இவர்களின் நிலை. குழந்தைகளை கொன்றனர், இதையும் செய்துள்ளனர். இதுவும் தாலிபான்களின் வேலை. அல்லா தாலா மர்ஹூமுடைய இந்த ஷஹீதுடைய தகுதியை உயர்த்துவானாக, இவரது குழந்தைகளுக்கு பொறுமையை வழங்குவானாக. இது முன்னர் நடந்த சம்பவம். இரண்டாவது ஜனாசா கண்ணியத்திற்குரிய அமீனா அசா சாஹிபா கபாபீரை சார்ந்தவர் அவருடையது. இவர் 12 டிசம்பர் 2014 அன்று இறை நீதிப்படி வஃபாத்தானார். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். இவர் பிறப்பு அகமதியாக இருந்தார். இவரது தந்தை கைபாவின் ஆரம்பகால அகமதி. இவர் சதர் மற்றும் லஜ்னாவின் உள்ளூர் செக்ரட்டரி தப்லீகாகவும் வாய்ப்பு பெற்றிருந்தார். மிகவும் இபாதத் செய்பவர், துவா செய்பவர், மிகவும் விருந்தோமல் செய்பவர், அதிகமாக பொருள் தியாகம் செய்பவராகவும் இருந்தார். நல்ல தூய பெண்ணாக இருந்தார். தாரூத் தப்லீக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு விருந்துக்காக ஏற்பாடு செய்வார். பெண்களுக்கு மிக சிறப்பான முறையில் தப்லீக் செய்வார். முபல்லிகுமார்களின் குடும்பத்தினருடன் மிகவும் இனிமையுடன் அன்புடன் பழகுவார். கபாபீரின் மஸ்ஜித் மஹமூது கட்டடம் கட்டப்பட்டு வந்தது. அதற்காக இவர் பெரும் தொகை தந்தார். கட்டட வேலை நடந்தபோது வேலை செய்பவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்தார். அகமது ஹலீஃபாக்குடன் அதிகமான அன்பு இருந்தது. மிகவும் கவனத்துடன் எம்டிஏ ஒளிபரப்பாகிற எனது ஹொத்பாக்களை கேட்பார். மற்றவர்களுக்கும் அதன் சுருக்கத்தை கூறுவார். ஒவ்வொரு வழிகாட்டலையும் நடைமுறைப்படுத்த ஆயத்தமாக இருந்தார். நிறைய பிள்ளைகளுக்கு திருக்குறான் ஓத கற்றுத்தந்தார். கபாபீரின் எல்லா அன்பர்களும் அவருடன் அன்புடன் பழகினர். உம்ரா செய்யும் பெயரும் கிடைத்தது அவருக்கு. காதியான் செலவும் அதிகமாக விருப்பம் இருந்தது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மண்ணறையில் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த விருப்பத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றினான். ஒரு முறை அல்ல, 3 முறை ஆண்டு மாநாட்டுக்கு வரும் வாய்ப்பு கிடைத்தது. மர்ஹூமா மூசியாக இருந்தார். முகமது ஷெரீப் ஓடே சாப் அமீர் ஜமாத் மற்றும் முனீர் ஓடே சாப் டைரக்டர் எம்டிஏ புரொடக்ஷன் அவர்கள் ஆகிய அவர்களுடைய சிற்றன்னையாக இருந்தார். முனீர் ஓடே சாப் எழுதுகிறார், சிற்றன்னை அமீனா அவர்கள் இஸ்லாத்துக்கு தொண்டாற்றுவதில் வாழ்க்கையை கழித்தார்கள். தமது பிள்ளைகளைப் போன்று எம்மை வளர்த்தார்கள். எமது பெற்றோர் பணியினால் எம்மை விட்டு தூரத்தில் இருந்தபோது இவர்கள் எங்களை பராமரித்தார்கள். தொழுகையை குறித்த நேரத்தில் பேணுமாறு கடுமையாக கண்காணிப்பார். ஜமாத்தின் முன்னணியில் இருக்கக்கூடிய வசியத் செய்தவர்களுள் ஒருவராக இருந்தார். தமது துணிகளை தைக்கும் வேலையை தாமே செய்வார். நிறைய வேலைகள் இருந்தும் பிறரது உதவி தேட மாட்டார். மாறாக குழந்தைகள் படிப்பில் அவர் உதவி செய்தார். அதுபோன்று பிரச்சனைகளில் உதவி செய்வார். இவருக்கு திருமணம் நடைபெறவில்லை. அகமதி அல்லாத வீட்டில் இருந்து வரன் வந்தது. ஆனால் நான் அகமதி என்று கூறியதை மறுத்துவிட்டார். அகமதியத்தில் நிலைத்து நின்றார். திருமணம் செய்யவில்லை. வஃபாத்து வேளையில் நான் அருகில் இருந்தேன். இவரது கடைசி சொல் லா இலாஹா இல்லல்லாஹ்வாக இருந்தது. வஃபாத்துக்கு முன்னர் வசியத்தின் எல்லா பங்கையும் ஜமாத்திடம் ஒப்படைக்குமாறு கூறியிருந்தார். அதுபோன்று மிஷினரி இன்சார்ஜ் உடைய மனைவி புஷ்ரா ஷம்ஸ் சாஹிபா கூறுகிறார், ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆழிய அன்பு அவருக்கு இருந்தது. ஒரு நாள் அவருக்கு மருந்து குடிக்க வைத்த போது ஒரே ஒரு மிடர் மட்டும் எடுத்தார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை குடிப்பார்கள் என்று கூறியதும் இன்னும் 1 முறை குடித்தார். முதலில் மறுத்த போதிலும். 3வது காயப் ஜனாசா கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான் புகாரி சாப் எகிப்தை சார்ந்தவர். 13 டிசம்பர் 2014 63 வயதில் வஃபாத்தானார். எகிப்திலேயே வஃபாத்தானார். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் வாலிப வயதில் 18 வயதில் 1969 பயில் செய்யும் வாய்ப்பு பெற்றிருந்தார். அந்நாட்களில் எஹிப்தின் அஹமதியா ஜமாத் தலைவர் முகமது சாஹிபாக இருந்தார். மருகும் மூன்று ஹலீஃபாக்களின் காலத்தை பார்த்தவர். முகமது சாஹிப் முக்கரம், முஸ்தபா சாஹிப் முக்கரம், ஹில்மி சாஹிப் போன்ற ஆரம்பகால அகமதிகளுள் ஒருவர். பையத்திற்கு பிறகு வீட்டில் உள்ளவர்களின் எதிர்ப்புக்கு இடையிலும் பையத்தின் நிபந்தனைகளை உறுதியுடனும் தைரியத்துடனும் நிறைவேற்றினார். அவருக்கு மிரட்டலும் தரப்பட்டது, கணவன் மனைவியை பிரித்து விடுவோம் என்று. அதுபோன்று அவரது பணியிலும் நிறைய தொந்தரவுகள் தரப்பட்டன. அவரது பணியை தொடர பெர்மிட் தேவைப்பட்டது. அகமதியத்தின் காரணத்தினால் அவருக்கு நெருக்கடி தருவதற்காக மிகவும் தாமதப்படுத்தப்பட்டது. இதனால் மன உளைச்சலுடன் அவரது பணியும் அதிகமாக பாதிப்படைந்தது. இது தவிர பல சாக்கு போக்குகளால் தொந்தரவு செய்ய முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அவர் ஒருபோதும் பலகீனம் காட்டவில்லை. இதன் காரணத்தினால் பொருளாதார நெருக்கடிக்கு இடையிலும் மிகவும் முறைப்படி சந்தா மற்றும் சுதக்காக்கள் கொடுத்து வந்தார். திருமணத்திற்கு பிறகு அவரது மனைவி அவரது முன்மாதிரி கண்டு பயஸ் செய்துவிட்டார். 1988 குடும்பத்துடன் நைஜீரியா சென்றார். அங்கு ஜமாத் ஸ்கூலில் அரபி ஆசிரியராக 2.5 ஆண்டுகள் பணி செய்தார். தொழுகையில் பேணுதலும் முறைப்படி சந்தா தருபவருமாக இருந்தார். நோயுற்ற நிலையிலும் கடைசி நாட்களில் ஜும்மாவுக்கு வந்து விடுவார், இங்கும் வருவார். அல்லாஹ்வின் அருளால் மிகவும் களங்கமற்ற மனிதராக இருந்தார். என்னுடன் நல்ல தொடர்பு இருந்தது. மர்ஹூமின் மனைவியை தவிர மகள் மரியம், மூன்று மகன்கள் அகமது, மஹமூது, முகமது ஆகியோரை நினைவாக விட்டு சென்றுள்ளார். இறையருளால் இவர்கள் பிறப்பகுதியில் திருமணமான மகள் அமெரிக்காவில் இருக்கிறார், மகன்கள் அகமது மற்றும் மஹமூத் யூகேவில் இருக்கிறார்கள், கடைசி மகன் தாயாருடன் எகிப்தில் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா எல்லோரின் தகுதியையும் உயர்த்துவானாக, மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அவரது உறவினர்களுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் தருவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையிஆதி அஃமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.